திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கலோ சதுரத் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் என்று மிக அழகாக காட்டியிருக்கின்றார். யாது நீ பெற்றதொன்று என்பால் என்று கேட்கின்றார். கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமேங்கிறார். அப்படியே உள்ள இருக்கிறார் சுவாமி. நாம் ஒளிந்து அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய யான் என்னதுங்கிற உணர்வெல்லாம் நீங்கி சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று கேட்கின்றார். அப்ப இறைவனோடு யோக நிலையில் எப்படி ஒன்றி நிற்கலாம் என்பதை மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை எடுத்து காட்டியிருந்தார். இதன் பின்பு நாலாவதாக ஞானம். சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய சரிய கிரிய யோகம் அப்படிங்கிற வழிபாடு தொண்டு இதெல்லாம் சைவத்துல தவம் என்று சொல்லப்படுகிறது. தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் நினைச்ச உடனே எல்லாம் என்ன செய்ய முடியாது? தவத்தை செய்ய முடியாது. நான் தவமே செய்யவில்லை, ஆனால் நீ என்னை கைவிட்டு விடாதே. அவம்னா பிறவிக்கு வர்றது, அதை நீக்கி எனக்கு சிவமே பெரும் திரு எய்தாம நான் இருக்கேன். ஆனா நீ எனக்கு பிறவி கொடுத்தாலும் எப்படிப்பட்ட பிறவியை தர வேண்டும்? நீ திருவடிக்காம் பவம், அதான் உன்னை வழிபடக்கூடிய பிறவி. இதுக்கு கீழே உள்ள அஞ்சறிவு நாலறிவுன்னு அப்படி குறைந்து கொண்டே இறங்கு வரிசையில் வரக்கூடிய உயிரினமாவும் படைச்சிடக்கூடாது. மனித இனத்திலையும் நாத்திகம் பேசி நாத்தளும் பேரி காலத்தை கழிச்சிடக்கூடாது. உன்னை வழிபடணும். இந்த பிரிவில நான் எங்க விட்டனோ அதோட தொடர்ச்சியான அடுத்தால வழிபடணும். அதற்கு தகுந்த ஒரு பவத்தை நீ எனக்கு அருள வேண்டும் என்று மிக அழகாக கேட்டிருக்கின்றார். இறைவனும் நமக்காக அதைத்தான் செய்து கொண்டே இருக்கின்றார். மந்ததரம் மந்தம் தீவீரம் அப்படிங்கிற மூணு சக்தி நிபாத நிலைகளுக்கு ஏற்ப சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற தவம் அந்த வழிபாடு நிகழ்கிறது. ஆனா இந்த மூணையும் எப்படி செய்யணும்னா, பயன் கருதாமல் சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதை செய்யணும். அப்படி செஞ்சவங்களுக்கு இருவினை ஒப்பு வரும். பலங்கருதி செய்தால் வராது, அது காமிய பக்தியோட சேரும் இல்லையா. அதனால இருவினை ஒப்பு, அந்த பலன் கருதாமல் செய்தால் இருவினை ஒப்பு வரும். அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும், இந்த நல்வினை பயனாகிய இன்பம் தீவினை பயனாகிய துன்பத்தையும் சமமா பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கும் தன்மைக்கு வந்துருவாங்க. அவங்களை சொல்லும் போது சேக்கலார் பெருமான் கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார்னு சொல்லும். ஆக்கமும் கிடையாது, கேடும் கிடையாது. இப்ப நாம உலகியல்ல இருக்கிறோம், ஞான நூல்களை பயில்கிறோம், தீஷை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம், சரியை கிரியல் எல்லாம் நிக்கிறோம், இன்னும் சிலர் யோகம் வரைக்கும் கூட போறாங்க. ஆனால் அதிலே இப்படி ஒரு அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நிற்கக்கூடிய நிலை வரவில்லை பலருக்கும். அந்த ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கக்கூடிய தன்மையோ, கேடும் ஆக்கமும், நமக்கு ஒரு கேடு வந்தா நான் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கல எப்படி எனக்கு இப்படி ஒரு கேடு வந்தது அப்படின்னு ஒரு சிலருக்கு சொல்றாங்க. சிலர் வந்து நான் எவ்வளவுதான் சாமி கும்பிட்டாலும் சாமி என்னை கண்டுகிடலேன்னு சொல்றாங்க. அந்த கவலையில நம்ம அவர் கண்டுகிட்டதுனால நம்ம எந்த அளவுல தப்பிச்சிருக்கோம். அதனால நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு கேக்குறாரு இல்லையா. நீ என்ன செஞ்சாலும் நீ எனக்கு நல்லதைத்தான்ப்பா பண்ணுவ அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட ஆணித்தரமா இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே வினை நீங்கும். வினை நீங்கின உடனே உயிர் அறிவு கொஞ்சம் விளங்கும். அந்த நிலையில உயிர் வந்து கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சாச்சு. இதுதான் ஞானத்தை உணர்வதற்கு தகுந்த நிலை. அந்த பருவத்துல இருவினை ஒப்பு வரும்போது நமக்கு அதை தொடர்ந்து ஞானமும் வரும் அப்படிங்கிறதுனால முழு முதலே ஞானாசிரியராக எழுந்தருளி அந்த உயிருக்கு பொருள் இயல்ப பூரா உணர்த்துறார். அப்படி உணர்த்துவதன் மூலமாக ஞானத்தை அருளுகின்றார். அப்படி ஞானத்தை அவர் வழங்க இந்த ஆன்மா அதை உணர்ந்த போது அந்த உயிர் வந்து இது அசத்து இல்லையா அப்படின்னு உணர்ந்து அதை கழிச்சு, அசத்தை வந்து அசத்துன்னு புரியணும் இல்லையா, இப்ப புரியல, அந்த ஞானம் வந்த பின்பு அது புரியுது. அப்ப அசத்த வந்து அசத்துன்னு சொல்லி கழிச்சு சத்தாகிய சிவத்தோட நாம கூடி இருக்கணுங்கிற ஒரு உணர்வோடு முக்தி நிலையை அடைகிறது. அதனால அந்த பல நிலைகள்ல இருந்து பிழைச்சு இறுதியிலதான் என்ன செய்ய முடியும், ஞானம் பெற முடியும். மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அது வரைக்கும் தெய்வத்தை பத்தி சிந்திக்கவே தெரியல. தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ அப்படின்னு கேட்கிறார். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடைந்த வேதியன் என்று இறைவனை வணங்குகின்றார். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவா தோல் நோக்கம் ஆடும். பிறவிக்கிற்க தாளையே பறிச்சிட்டார் அப்படிங்கறத மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது கல்லார் ஒருத்த கனியே என்று கனியாகிய பெருமான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இல்லை நின் கலர்க்கு அன்பது என்கனே ஏலம் ஏறு நற்குழலி பங்கனே கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரனை செஞ்சிருக்க கருணைக்கு எல்லையே கிடையாது. அதுக்கு நான் எப்படி என்னுடைய கைமாறு பண்ண போறேன், அந்த நன்றியை நான் எப்படி உனக்கு காட்டுவேன். ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் அறிவில் வானனே என்று சொல்லுகின்றார். வாரொரு பூண்முலையால் பங்க என்னை வளர்ப்பவனேங்கிற இந்த ஆன்மா வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கும்போது அதை படிப்படியா வளர்த்து பக்குவ நிலைக்கு கொண்டு வர்றார் இல்லையா, அதை சொல்றார். அம்பாலோட சேர்ந்து மிக அழகாக அதை செய்கிறார் என்று. மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினேற்கே என்று சொல்லி அடுத்து நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் நம்மளை ஆட்கொண்டு அருளுகின்றார், அருள் பாலிக்கின்றார், நம்மை கோதாட்டுகின்றார். சரி, இதெல்லாம் நாம கேட்டா தந்தார்னா கிடையாது, தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல். சரி, அது மட்டும் இல்ல, அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருளும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று அந்த முதல்ல ஒரு பாடல் நமக்கு அழகா சொல்லியிருப்பார். கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லி மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாரு, அங்கனன் அந்தனாய் அரைகோவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்லியிருக்கின்றார். இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, வன்பராய் முருடக்கும் என் சிந்தை மரக்கண் இல்லையா, சிந்தை கரடு முரடா இருக்கு, கண்ணு மரக்கண், மரத்தினால இருக்க சிற்பத்தோட கண்ணுனால என்ன பிரயோஜனம், அது மாதிரிதான் இருக்கு, கண்ணு மரமா இருக்கு. செவி வந்து இரும்ப விட வலியதா இருக்கு, என்னத்தை காட்சி ஊத்தினாலும் ஈயத்தை காட்சி ஊத்தினாலும் கேட்காது போலுக்கு, அப்படி இருக்கு, இறைவன் புகழ கேட்க மாட்டுக்கு. அப்படி இருந்தாலும் அவர் நம்மை ஆட்கொண்டு நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கி கொண்டே இருக்கின்றார் என்பதை மிக அழகாக பல இடங்கள்ல நமக்கு காட்டியிருக்க. நீத்தன் விண்ணப்பத்துல முழுக்க முழுக்க எனக்கு தகுதி இல்லை, ஆனா அதுக்காக நீ என்ன கை விட்டுறாத, விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய்ங்கிறது தான் முறையிட்டு இருக்கார். நம்ம அதெல்லாம் தினம் ஒரு பஞ்சபுராணத்துல ஒவ்வொரு பாட்டு படிக்கலாம். என்னை விட்டுறாதப்பா, கடையவனேனே கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் விரன் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ள. என்ன நீதான்ப்பா தாங்கணும், தன் கடன் அடியேனையும் தங்குதான் அவர் சொன்னார் இல்லையா அப்பர் சுவாமி. அதே மாதிரி கற்போல நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நற்பார் படுத்து என்னை நாடறிய தான் இங்கன் சொற்பாலதானவா தோல் நோக்கம் ஆடாமோ அப்படிங்கிறார். அப்போ நம்மை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவது யார் கையிலே இருக்கிறது என்றால் சிவபெருமான் கையிலே இருக்கிறது. ஆனால் அவர் அஞ்ஞனம் நம்மை நல்வழிப்படுத்தும் போது நாம் அதிலே புரிந்து கொண்டு ஒன்று இருக்க வேண்டும். பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே போறார், அவர் அத்துவிதமாய் இருக்கத நாம இந்த நேரத்துல நல்லா உணர்ந்து கொள்ளணும். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனேன்னு சரியில்ல, அஞ்செழுத்தை நம்ம இது பண்றோம் இல்லையா, அதனால அந்த இதை பிடிச்சுக்கிட்டு சுவாமி அத்துவிதமா இருக்க உணர்வு நம்மளை விட்டு போயிடவே கூடாது. நிச்சம் என் நெஞ்சில் மன்னியானாகி நின்றானே அப்படின்னு சொல்லு. நித்தம், அதான் நிச்சம்ங்கிறது நித்தம், என்னோட நெஞ்சில தினந்தோறும் மண் மண்ணுதெல்லாம் நிலைத்து இருத்தல், என்னுடைய மனக்கோயில்ல அவர் அப்படியே நிலைத்து இருக்கின்றார். அப்படி இருந்துகிட்டு தான் என்ன செய்யறார்னா, கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியேங்கிறார். தப்பு பண்ணுனா நரகம், ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நரகம். போட்டி இதுல வந்து சித்தாந்த அட்டகத்துல உமாபதி சிவாச்சாரியாருடைய அந்த நூல்ல நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்குது எல்லாமே. போற்றி பகருடைய நரகம் உண்டான நம்ம சந்தேகம் இன்னை வரைக்கும் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. கடுமையான நரகங்கள்லாம் இருக்கு. அந்த நரக தண்டனைய பொறுக்காம வெளியே வந்தா அந்த யமக்கிங்கிறவர்கள்லாம் உலக்கையாலே அடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க, தப்பிக்கலாம் முடியாது. இங்க கீழ்கோர்ட்ல வந்து நல்ல ஒரு வக்கீல வச்சு வாதாடி வெளியே வந்துடலாம், இல்ல ஏதாவது பணம் செலுத்தி ஏதாவது ஒரு தண்டனைக்காக ஒரு பணத்தை செலுத்தி கூட வரலாம். ஆனா அங்க மேல் கோர்ட்ல ஒன்னும் கிடையாது, தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக நம் வாழ்நாளை கழிக்க வேண்டும். ஆகையால் மிக அழகாக நம்மை அழைத்து, பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ என்று, உங்களுக்கு பாச நீக்கம் கிடைத்தால்தான் சிவப்பேறு கிடைக்கும், எனவே நீங்கள் இறைவனை முறையாக வழிபடுங்கள் என்று நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார். இறைவனுடைய தீஷை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. சச்சு தீஷை என்று சொல்லுவோம், அது இறைவனுடைய திருக்கண் நோக்கம். மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி நோக்கி அப்படிங்கறதுதான் தீஷை. மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனை என்று சொல்லுகின்றார். தன்னுடைய அனுபவமாக அதை சொல்லி இருக்கிறார். நாம அவர் சொன்ன வழியில ஒழுகணும்னா கண்டிப்பா நமக்கும் இந்த சச்சு தீஷை எல்லாம் கிடைக்கும். அடுத்து திருவடி தீஷை, பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான். ஆசை போகணும் நம்மளை விட்டு, அதுக்காக திருவடிய தலைமேல் வைத்தார் என்று திருவடி தீஷை பற்றியும் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடி வம்மின் திருப்பெருந்துரை இறை சீர் கற்றாங் அவன் கடல் பேணினாரோடும் கூடுமின் கலந்தே என்று சொல்லுகின்றார். நல்ல கதி வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஓடி வாங்க. அவருடைய கடல்கள் திருப்பெருந்துரை இறைவன் கடல்களை எல்லாம் பேணியவர்கள் யாரோ அவர்களோட நம்ம கூடி இருப்போம், அதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்கிறார்களே அந்த இதுதான். அப்ப தினந்தோறும் பாட வேண்டும், பன்னொன்ற பாடணும். எப்படி பாடணும்னா வாயார பாடணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக சிவோகம் பாவனை என்பது நமக்கு மிக மிக முக்கியம். அந்த பாவனையும் நம் பாவனையில் இறைவனை வணங்கினால் அவருடைய அருளை நாம் நன்றாக பெறலாம். நம்ம எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில நுகர வேண்டியதெல்லாம் நுகர்ந்து முடிச்சு அதுக்கப்புறம் திருவருளுக்கு ஆளானதை பற்றி நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மாடும் சுற்றமும், மாடுனா செல்வம், மற்றுள்ள போகமும் எல்லா போகங்களும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குள்ள குணங்களால் ஏறுண்டு குலாவியே தெரிவேன், இதெல்லாம் உலக போகங்கள். வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கலல் காட்டி ஆடுவித்து என் அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே என்று சொல்லுகின்றார். கண்கட்ட ஊர் ஏறா இங்கு உழல்வேனோ கொடியேன் என்று கேட்கிறார். தரித்திலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி என்று வேண்டுகிறார். காரூரு கண்ணியர் ஐம்புலம் ஆற்றங் கரைமரமாய் வேறுருவேனை விடுதி கண்டா என்று விண்ணப்பிக்கின்றார். வைத்தநிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்தவிகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர் அவற்றை கொண்டு ஊதாய் கோத்தும்பி என்று சொல்லுகின்றார். இப்ப உலக பொருள் எல்லாம் அசத்துன நமக்கு எப்ப உணர்வு வருதோ அப்ப முழுமுதற் கடவுளாகிய பரம்பொருளை அடையணும் அப்படின்னு அவரை தலைப்பட வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு வரும். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையினை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்த வாழ் முதலே எனக்கு எய்ப்பினில் வைப்பேன் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் சொல்றாள். அந்த எய்ப்பினில் வைப்பேன் திணைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வலை. இந்த வலைக்குள்ள திணை அளவு நேரம் கூட இருக்க நான் தயாராக இல்லை. திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்ற. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் அப்படின்னு சொல்ற. அந்த சிவோகம் பாவனை அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதன் பின்பாக நாம் அவரை அடைய வேண்டும். படிப்படியாக பஞ்சாட்சரங்கள் தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் என்று படிப்படியாக நாம் அந்த உபதேசம் பெற்று அதை எல்லாம் ஜெபித்து கொண்டே வர வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெளிவா சொல்லுவாரு. அதுல அந்த தூல பஞ்சாட்சரத்தை வைத்து போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதன் எனக்கு புகலிடமே கிடையாது நான் மயங்கி வேற இருக்கிற மாயில போற்றியோ நமச்சிவாய புறமெனை போக்க என்ன புறந்தள்ளிராத போற்றியோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி நான் உன்னைத்தான் வழிபடுகின்றேன் என்னை கண்டுகொள் என்று மிக அழகாக விண்ணப்பம் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி இறைவனை வழிபடலைன்னா நமச்சிவாய என்று உன்னடி பணியா பேயன் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். பேய் வந்து வழிபடாதவர்களை எல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் காரைக்கால் அம்மையார் கேட்கும் போது உண்மை வணங்கும் நற்கணங்களுள் ஒன்றானேன்னு சொல்லுவாங்க. என்னிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதன எழியம் ஏழமைனா என்னது அருள் பெறல அருள் செல்வரா இல்லை அப்படின்ட்டு. ஆனா மற்றொரு இடத்துல சொல்லும் போது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என்ன பெற்றேன் தேனாய் இன்னம்பதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான் அடியே இருக்கு இல்லையா. அதனால அழகா அந்த பாட்டுல அப்படி சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம அந்த இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொண்டு இவரை வந்து நாம் வழிபட வேண்டும் சிக்கனை பிடிக்க வேண்டும். அந்த எட்டாம் சூத்திரத்துல சொன்னது மாதிரி நமக்கு பல விஷயங்களை அவர் நமக்கு இதுல காட்டி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சன்மார்க்கம் சகமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம் என்று சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாலவைதான் ஞான யோக நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வீர். சன்மார்க்க முத்தி முத்திகள் சாலோக்கியம் சாமிப்பியம் சாருப்பியம் சாயுச்சியம் என்று சதுர்விதமாம் முன்மார்க்க ஞானத்தால் எய்து முத்தி முடிவென்பர் மூன்றினுக்கு முத்தி பதம் என்பர் அப்படிங்கிறது அழகான சித்தியார் பாடல். அதுல சொன்னது மாதிரி இந்த நாலு நெறியிலே நிக்கணும். சரியை கிரியை யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான் அப்படிங்கிறது சிவஞான போத வெண்பா. இதுதான் ஊனக்கண் பாசம் உணராப்பதியே ஞானக்கண்ணினில் சிந்தை நாடின்னு சொல்லுவார். ஞானம் இல்லைன்னா நிச்சயமா முக்தியே கிடையாது. மற்றொரு இடத்துல சொல்லும் போது ஈண்டு அம்முதலை ஞான கண்ணாலே காண்க அப்படின்னு சொல்றாரு. அதான் உரா துணை தேர்ந்தன பாசம் ஒருவ தன்னிலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து அப்படிங்கிறது. அஞ்செழுத்த கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட அப்படின்ட்டு சித்தியார்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தெழுத்து அருள்நிலை என்றே நமக்கு திருவருட் பயன்ல ஒரு அதிகாரமே இதுக்காக இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக நாம கண்டிப்பாக சிவோகம் பாவனையில இருந்தால் அவரை அடையலாம். கண்ட இவையல்லேன் நான் என்று அகன்று காணா கழி பரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டினோடு முளைத்தவன்தான் நின்ற கலப்பாலே சோகம் அதான் சிவோகம் பாவனை என பாவிக்க தோன்றுவன் வேறின்றி விண்டகலும் மலங்களெல்லாம் கருட தியானத்தால் விடம் ஒளியும் அது போல. எப்படி யாருக்காவது பாம்பு தீண்டுச்சுன்னா கருடனை தியானம் பண்ணுனா அந்த விஷம் நீங்குமோ அது மாதிரி மலங்கள் நீங்கணும்னா சிவோகம் பாவனை கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கறத சொல்லி அது போல விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நானானேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணே என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் அருணந்தி சிவாச்சாரியார். ஆக இதிலே கூறியது போல அந்த இருவினை ஒப்புங்கிறது வரணும், அது வரும்போதே அந்த ஞானமும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மலங்கள் நீங்கணும், அப்புறம் சிவோகம் பாவனையிலே இருக்கணும், மல வாசனை நீங்கிறதுக்கு அஞ்செழுத்த முறைப்படி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக மிக அழகான முறையிலே பல இடங்கள்ல நம்ம பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வழியிலே நமக்கு நிறைய நமக்கு நால்வகை நெறிகளை பற்றி எடுத்து காட்டி இருக்கின்றார் பெருந்தகை என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த வழிபாட்டை நம்ம முறையா செஞ்சுட்டு வரணும்தான், மனம் வாக்கு காயத்தால இறைவனை மட்டும்தான் வழிபடணும் இல்லையா. மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ இல்லையா அப்படின்னு அழகா சித்தியார்ல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அதாவது மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக. அப்படி நம்ம அப்படி அவரை நினைச்சு அந்த முக்கரணங்களால் வழிபட்டோம் என்றால் நமக்கு பேரின்பத்தை அவர் வழங்குவார். திரிகரண வழிபாட்டிற்காக பக்குவ நிலையை அடைந்த நமக்கு நிச்சயமாக பேரின்பத்தை வழங்குவார். அது நிலையானது, அது பிரிவற்றது, அது மறக்க மற்றதெல்லாம் நிறைய மறந்துருதோம்ல, அது மாதிரி அது மறக்க முடியாது, அதை வர்ணிச்சே சொல்லவே முடியாது. பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாளா இன்பம்னு நம்ம பெருந்தகையே அதை பத்தி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த முத்தியில ஆன்மா வந்து பேரின்பத்தை அனுபவிக்கும். அப்ப அதுக்கு வேற எந்த வேற அனுபவமும் புதுசா வராது. இன்பதனை இன்பு அதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் அப்படின்னு இன்புறு நிலையில திருவருட் பயன உமாபதி சிவாச்சாரியார் இந்த கருத்தை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். அதைத்தான் இவரும் சொல்றாரு, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் என்று வினவுகின்றார். அப்ப ஜீவன் முக்தர்களாகவும் இருக்கலாம், அதாவது உடல் நீங்கினப்புறம் அடையிற முக்தி ஒண்ணு இருக்கு, உடம்போட இருக்கும் போதே முக்தி நிலையில இருக்கக்கூடியது. அது ஞானிகள்லாம் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஜீவன் முக்தர்கள்னு பேர். உடம்புல ஜீவன் இருக்கும் போதே முக்தி நிலையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அடியார் கூட்டுறவு வேண்டும். செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழுகி அன்பரோடு மரியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமி. அந்த வேடத்தையும் வணங்கணும், அடியார் வேடத்தையும் ஆலயத்தையும் வணங்கணும்னு நமக்கு ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இவர் அடியார் நடுவில் இருக்கும் அருளை பொறியா என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து பல இடத்துல நமக்கு நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார் என்று நாம் பார்த்தோம். நம்மகிட்ட சிறுமை நிறைய இருக்கு, இறைவன்கிட்ட பெருமை நிறைய இருக்கு. ஆனா நம்ம சிறுமையை பொருட்படுத்தாம அவை நம்மை ஆட்கொள்கிறார்கிறத பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அறிவிலாக என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அரிப்பானை பிரிவிராத இன்னல்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிணநெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறேன்னு சொல்றேன். அறிவில்லாத நமக்கு உள்ள புகுந்து நம்மை ஆட்கொண்டு என்னெல்லாம் நாம அறியணுமோ அதையெல்லாம் நமக்கு அருளி நெறியெல்லாம் நெருக்கி நம்ம போகாம நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தை என்று அவரை நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லுகின்றார். அழணும், அழுதாதான் நமக்கு நிச்சயமா அவருடைய அன்பானது கிடைக்கும். சரி, அடுத்து நம்மளை இந்த மாதிரி வேற யாரால் ஆட்கொள்ள முடியுங்கிறத ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் என்று கேள்வி கேட்கிறார். வந்து என் உளம் புகுந்த பேராசை வாரியன் அவராவே உள்ள வந்து எனக்கு உள்ள வந்து இதை தாராரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்தாண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தள்ளேனும். எல்லாம் சரியாயிட்டு சுவாமியால அப்படிங்கறத மிக அழகாக சொல்லி அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி என்றும் சொல்லி நமக்கு பல வகையிலே இறைவன் இந்த மையலா இந்த மண்ணிடை வாழ்வனும் ஆளியில் அகப்பட்டு தையலார் என்னும் சுழித்தலைப்பட்டு தலை தடுமாறே பொய்யெல்லாம் விட திருவருள் தந்து பொன்னன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வழி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே என்று சொல்லுகின்றார். அதனால நம்ம இதையெல்லாம் மனதில் கொண்டு உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத் தமந்துரையும் கூத்தா உன் குறைகளர்க்கே கற்றாவின் மரம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினால் தாபத வேடத்தனாகி அவர் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கி நம்மை அந்த கருணையினால் அருளை தருகின்றார் நமக்கு. அப்படி அவர் அருள் பெற்றால் என்ன செய்யலாம்? ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாமும் அவ்வனமே ஆனந்தமாகி ஆடாமோ தோல் நோக்கம் என்று அவரே சொன்னது போல அந்த ஆனந்தம் அந்த முக்தி இன்பத்தை நாம் அழகாக அனுபவிக்கலாம் என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஓதும் ஐந்தெழுத்தும் வாழி உலகம் வாழி உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி போதம் வாழி பொழியும் வான் கோதியில் தருக்கர் வாழி சுரபம் வாழி சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி பக்தர் உள்ளம் வாழியே என்று கூறி இதுகாரும் அருமையான முறையிலே இந்த சிந்தனை நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்விற்கு அருமையான முறையில ஏற்பாடு செய்த சைவம் .org அன்பர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை கூறி செவிமடுத்த உங்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி. அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.